இப்ப அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் சொன்னா, ஒரு சூப்பரான பஞ்சு டயலாக் ஒன்னு சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி நான் சொல்ல இந்த 3-3 கேள்வியும் அப்படியே கரெக்டான எஃபெக்டோட யாரு ரிப்பீட் பண்ண முடியும் கை தூங்க.
இந்துக்களை படைத்த கடவுள் வேறு, முஸ்லீம்களை படைத்த கடவுள் வேறு, கிறிஸ்டியன்களை படைத்த கடவுள் வேறு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா,
நீங்க ஏத்துக்கிறீங்களா? இது முதல் கேள்வி. அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? இல்லன்னு சொல்லுவாங்க. இந்த கேள்வி எல்லாருக்கும், இப்ப எல்லாருக்கும் இந்த கேள்வி சொல்ல முடியுமா? இந்த கேள்வியை நீங்க சொல்லுங்க, இந்த கேள்வி எப்படி சொல்லணும்னு இவர் சொன்ன முதல் கேள்வி. ஆமா, நீங்க சொல்லுங்க. ஓகே, இப்ப இருந்துங்க, குறிப்பா நான் ஏன் இந்த டெஸ்ட் வச்சேன்னு சொன்னா இந்த டிஃபரன்ஸ் காட்டுறதுக்கு தான். உங்களுக்கு இவர் சொன்னது இவர் சொன்னது சேமா டிஃபரெண்டா? டிஃபரெண்ட். எப்படி டிஃபரெண்ட் சொல்லுங்க சார், எப்படி டிஃபரெண்ட் சொல்லுங்க?
இந்துக்களையும் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் படைத்தது வேறு வேறு கடவுளா
அப்படின்னு கேக்குறாரு அவரு.
இங்க இவர் சொன்னது வந்து இந்துக்களை படைத்த கடவுள் வேறா,
வேறு
கிறிஸ்தவர்களை படைத்த கடவுள்
வேறு, நீங்க சொல்லும்போது என்ன செய்வீங்க கொஞ்சம் சிம்பிளா சொல்லி விட்டுட்டீங்கன்னு சொன்னா எஃபெக்ட் மாறி போயிடும். என்னங்க பயிற்சியில் என்னென்னமோ சொன்னாங்க, இவன் மாதிரி மாதிரி ஆபோசிட் அப்படின்னு சொல்றான். சில சமயம் என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா நான் தான் சில பேர்ட்ட சொல்லுவேன், நீங்க போய் தப்பா கேள்வி கேட்டா அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், பாய் நீங்க ஒழுங்கா ட்ரைனிங் இருக்குல்ல, ட்ரைனிங்ல எப்படி சொன்னாங்க உங்கள்ட்ட கேள்வி இப்படி கேட்கணும், இப்படி தப்பா கேட்டா எப்படி பாரு கரெக்டா பதில் சொல்றது அப்படின்னு அவன் சொல்லிடுவான். யாரு சொல்லுவா அவன் சொல்லிடுவான். பயிற்சியில என்ன சொன்னாங்க, ரெண்டாவது கேள்வி தான் கேட்க சொன்னாங்க, அதை எப்படி தப்பு தப்பா நீங்க கேக்குறீங்க பாருங்க. ஒழுங்கா ட்ரைனிங் எடுத்துருவாங்க, பாய் தாவா பண்ண வந்திருக்கியா இதெல்லாம் தெரியாவா அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அந்த நிலைமை வந்துடப்படாது. கிளியர்? ரெண்டும் ஒரே கருத்து தான், ஆனா டிஃபரன்ஸ் எப்படின்னு சொன்னா எஃபெக்ட்ல டிஃபரன்ஸ். இது வந்து முஸ்லீம்களை படைத்த கடவுள் வேறு, இந்துக்களை படைத்த கடவுள் வேறு, கிறிஸ்தவர்களை படைத்த கடவுள் வேறுனா நோடு படிச்சுன்னு சொல்லிடுவான். இந்துக்களை முஸ்லீம்களை கிறிஸ்தவர்களை படைத்த கடவுள் வேறு வேறான்னு சொன்னா ஏதோ ஒரு மூடல ஆமான்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படி இப்படின்னு சொன்னா அவன் ஆமான்னு சொன்னது ஆமா தான். புரியுது உங்களுக்கு? இதை வந்து பிசினஸ்ல என்ன சொல்லுவாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல பிசினஸ் பத்தி பேச போறோம் வைங்க, நோன்னு சொல்லுவான் வைங்க, நோ சொல்லக்கூடிய சான்ஸ் தான் என்ன செய்யக்கூடாது, பேசப்படாது, போய் சதம்படாம போயிடும். ஏண்டா நோன்னு சொல்லாத வரைக்கும் எஸ் சொல்ல வைக்கலாம், நோ சொல்லிட்டா என்ன நடக்காது, அவனை எஸ் சொல்ல வைக்கிறது கஷ்டம். இது பிசினஸ் விவரமா இருப்போம் நம்ம, இதே விவரத்தில் தாவாலு. புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கல்ல, எதுக்கு நான் இதை சொல்லி காட்டினா, இப்ப நீங்க எல்லாருமே, இப்ப நான் திரும்பவே எல்லாத்தையும் சொல்ல வச்சேன் வைங்களேன், இவ்வளவு பேசின பிறகும் ஒரு சில பேர் சொல்லும் போது திரும்ப நீங்க என்ன செய்வீங்க, கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க, கேரண்டி தான் எனக்கு சொல்ல முடியும். ஆனா நான் எதுக்கு சொல்றேன்னா, ஈஸியாக இருந்தாலும் தொடர் பயிற்சி இல்லைன்னு வைங்க, எஃபெக்டிவா அந்த டெலிவரி பண்ண முடியாது. க்வெஸ்சன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு, முதல்ல ஏதோ கேட்டாருன்னு, அங்க போனா ஏதோ கேட்டாருன்னு சொன்னா மத்தவங்க நம்ம சொல்லி தர மாதிரி ஆயிரும், பாத்துக்கிங்க. கரெக்டா? ரெண்டாவது கேள்வி
என்னது?
ஆமா கரெக்ட் தானே, இது ரெண்டாவது கேள்வி. இப்ப முதல் கேள்வி, இரண்டாவது கேள்வி, இதை எல்லாரும் சொல்லலாம்ல, மூணாவது கேள்வி சொல்லுங்க, கரெக்டா சொல்லணும்.
உங்களை படைத்த உங்கள் இறைவனை நீங்கள் வணங்குவதற்கு உங்களுக்கு எதுவும்
அச்சவர்கள் ஏத்துக்கலீங்களா? இப்ப என்ன செய்வாங்க? ஆமான்னு சொல்லிடுவாங்க. இப்ப மூணு கேள்வி சொல்லலாம்ல, நம்ம இந்த டிஷர்ட் பிரதர் நீங்க சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வரிசையா. அப்படி சொன்னா ஏத்துக்கிறீங்களா? இல்லன்றது. வெரி குட். ஏன் உங்களை படைச்சேன்னு சொன்னீங்க? எல்லாரையும் படைச்சது ஒரு கடவுள் தானே? அப்ப எல்லாரையும் படைச்சது ஒரு இறைவன். ஆமான்னு சொல்லிடுறாரு. பேசும்போது என்னன்னா, நம்ம சகஜமா பேசணும், அதை புரிஞ்சுக்கணும். ஒரு ஃப்ரெண்ட் பேச என்ன சார் என்ன நல்லா இருக்கல தம்பி அப்படின்னு பேசிட்டு சார் இப்படி அப்படி பேசுற சகஜமா பேசுறோம், நம்ம ரொம்ப சீரியஸா பேசணும் வைங்க, அப்படி இல்ல. புரியுது? இது நம்ம பயிற்சிக்காக பேசுறோம், அவர்கிட்ட பேசும்போது எப்படி பேச போறோம், இந்த கருத்தை நச்சுன்னு பேச போறோம், ஆனா அவர்கிட்ட சகஜமா ஃப்ரெண்ட்ஷிப்பா பேச போறோம். என்ன தம்பி நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசி தான் நம்ம நினைச்சிடும், அவர்கிட்ட கருத்து பரிமாற்றம் செய்யறோம். ஆனா நம்ம கேட்கக்கூடிய கேள்வியை கரெக்டா கேட்கணுங்கிறது மட்டும் தான் பாயிண்டிங்க. மூணாவது அவர் சொல்லி தந்துருவாரு. சரி, மூணாவது கேள்வி யாரும் சொல்லலாம், நீங்க சொல்லுங்களேன். நீங்க சொல்லுங்க. இது ஓகேயா இல்ல இதுல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுமா? சரி சொல்லுங்க, என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் சொல்லுங்க. உங்களை படைத்த இறைவன் சொல்றதை விட உங்களை படைத்த உங்கள் இறைவன் சொன்னிருக்கு. இதுதான் ரப்பு என்ன சொல்ற பாருங்க, உங்களை படைத்த உங்கள் இறைவன் நல்லா சொல்லி காட்டுறான் பாருங்க பாத்தீங்களா. அப்ப நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, வெயிட்டை குறைச்சிடக்கூடாது கேள்வியில. வெயிட்டை குறைச்சிங்கன்னு சொன்னா அந்த எஃபெக்ட் இருக்காது. இந்த வெயிட்டை நம்ம எங்கேருந்து பெறுறோம்? நம்ம குரானுடைய வசனமே நமக்கு அந்த வெயிட்டை தருது. மற்றபடி நமக்கு அல்லாஹ் கொடுத்த பொது அறிவில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், ஒரு செய்தியை பேசும் பொழுது அந்த எஃபெக்டோட பேசுறோம். அப்படி இல்லாமல் எஃபெக்ட் இல்லாத மாதிரி என்ன செஞ்சக்கூடாது, ஒரு தரமான செய்தியை எஃபெக்ட் இல்லாமல் ஆக்கிடக்கூடாது. கரெக்ட் தானே? இது ரொம்ப முக்கியமான செய்தி. உங்களை படைத்த உங்கள் இறைவன் என்று சொல்வது வெயிட் வேற, உங்களை படைத்த இறைவனை சொன்ன அதுக்கு வெயிட் வேற. இதுக்கு வர அதே எஃபெக்டான பதில் எதுக்கு வராது? இதுக்கு வராது. சில சமயம் மாத்தி விட்டுருவாங்க. கரெக்டா கிளியரா? இப்ப இதை வந்து இன்ஷால்லா நம்ம மாறி மாறி நீங்க என்ன செய்யணும், உங்களுக்குள்ள ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து சொல்லி சொல்லி பார்க்கணும். அப்பதான் அவன் பேசும்பொழுது நம்ம சகஜமா பேசலாம். இது ரொம்ப முக்கியமான செய்தி. மூணு கேள்வி பேசிட்டோம்ல. அப்ப உன்னை படைத்த உனது இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், ஏத்துக்கிட்டாங்க. ஸ்டார்டிங்ல நம்ம எப்படி பேசியிருக்கோம் அந்த சகோதரர்கிட்ட? முதல்ல ஸ்டார்டிங் ட்ரபிளுக்கு நம்ம ஒரு ஐடியா சொன்னோம், என்ட்ரிக்கு என்ன செய்யணும். அப்படி கேட்டு வச்சிருப்போம் இவர்கிட்ட வச்சுக்கிடுங்க. அப்ப நம்ம என்ன கேட்கலாம்? அதான் கேட்க கூடாது கேள்வி. நான் அதை ஏன் கேட்க கூடாதுன்னு சொன்னேன். நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா, நீங்க வந்து இந்த கோயிலுக்கு போவேன், இதுதான் இந்த ஃபேவரட் கடவுள் சொன்னீங்களே, அங்க போய் நீங்க வணங்கக்கூடிய அந்த கடவுள் அல்லது அந்த உருவம் அந்த சிலை அல்லது அந்த ஆள் அது உங்களை படைத்த கடவுளா? கேள்வி என்ன கேட்கணும், அது உங்களை படைத்த கடவுளான்னு கேட்கணும். என்ன கேள்வி கேட்கக்கூடாது, அதை ஏன் நீங்க வணங்குறீங்கன்னு கேள்வி கேட்கக்கூடாது. கேட்க வேண்டிய கேள்வி கேட்கக்கூடாது கேள்வி. ஏன் வணங்குறீங்கன்னு கேட்டால் எல்லாரும் பதில் சொல்லிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க, இங்கேருந்து போய் அப்படி வந்து அங்கேருந்து இந்த கடவுள் அப்படி இப்படின்னு பயங்கரமான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி குரானை எல்லாம் சொல்லி காட்டுறா, நீங்கள் ஏன் வணங்குறீங்கன்னு கேட்டால் பதில் சொல்றாங்க. குரானை என்ன சொல்றாங்க, ஹாவுலாய் ஷிஃபா ஹாவுனா இந்தல்லா மா மா நாபுதும் இல்லாலியோ கரீபா இல்லாஹி சுல்ஃபா. இதை வணங்குறது காரணம் அல்லாஹ்வுடைய எங்களை நெருக்கமாக்கி வைக்கும், இதை வணங்குற காரணம் எங்களுக்கு சிபாரிசியும். வணங்குறதுக்கு காரணம் கேட்டால் பதில் சொல்லுவாங்க. ஆகவே நம்ம என்ன கேள்வி கேட்கக்கூடாது, ஏன் வணங்குறீங்கன்னு கேள்வி கேட்டக்கூடாது. தப்பா கேட்டா ரூட் மேற மாதிரி போயிடும். அதே சமயத்தில் அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லி காட்டுறா, நீங்க வணங்குறீங்களா மற்ற விஷயத்த, அருணி மாதா ஹலக்கு அவைகள் எதை படைத்தன என்று எனக்கு காட்டுங்க அப்படி கேட்க சொன்னாங்க. இப்ப நம்ம இவர்கிட்ட என்ன கேட்கிறோம், நீங்க போய் வணங்குறீங்களே அது உங்களை படைத்த கடவுளா? இப்படி கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க நினைக்கிறீங்க? நீங்க பெரும்பாலான மக்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இல்ல பாய், அதெல்லாம் நம்ம உருவாக்குனதான் சிம்பிளா சொல்லிட்டு போயிருவாங்க. நம்மளே ஆச்சரியப்படுவீங்க, இவ்வளவு தெளிவா இருக்கிறாங்களே. உண்மைதான், உண்மைதான். இந்த கேள்வி உங்களுக்கு கேட்கப்படலைங்கிறத பாயினாங்க. ஆமான, நீ கேட்டு பாத்திருக்கீங்களா? யாராவது ஒரு செகண்ட், நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். யாரு கேட்டு பார்க்கலையோ அவங்க வந்து கற்பனையா பதில் சொல்லாதீங்க. ஏன்னு சொன்னா இது உங்க இமேஜினேஷன் பதில் மட்டும் தானே இல்லாம யதார்த்தம் இல்லை. இந்த பதில யாரு சொல்லலாம்? நான் ஒரு 50 பேர்ட்ட பேசினேன், 49 பேர் கேட்டாங்கன்னு சொன்னா நீங்க அந்த கேள்வி கேட்கலாம். புரியா உங்களுக்கு? அப்ப அது வரைக்கும் நீங்க என்ன செய்யணும், கொஞ்சம் பொறுமை காத்து என்ன செய்யணும், பொறுமை பார்த்து ஃபீல்ட்ல இறங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மக்களுடைய ரியாக்ஷனை புரிஞ்சுக்கிட்டு இந்த கேள்வி கேட்கணும். இல்லாம கற்பனை இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னு வச்சிருக்கேன், அது எஃபெக்ட் இல்லாம போயிடும். என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னா, இன்ஷா அல்லாஹ் தஆலா பெரும்பாலான மக்கள் அதே மாதிரி கேட்க மாட்டாங்க. அப்படி ஏதாவது ஒரு ஆள் தப்பா கேட்டாங்கன்னு அவரை விட்டு நீங்க அடுத்த ஆள் தவா பண்ணிடுங்க. புரியுதா உங்களுக்கு? அப்பதான் உங்களுக்கு வெயிட் புரியும் இந்த கேள்விக்கு யதார்த்தமா மக்கள் என்ன பதில் சொல்லுவாங்க. இல்ல அது நம்மளை படைத்த கடவுள் இல்ல, நம்ம உருவாக்குறது தான் பாய், நம்ம மக்கள் செய்து வைத்த கடவுள், நம்ம மூதாதையர்கள் உருவாக்குன கடவுள் நம்ம வணங்குறோம், ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க. இப்ப நம்ம புரியுது உங்களுக்கு? அப்ப மனசுல ஒரு விஷயத்தை பதிவு செய்யறோம், என்னது, உன்னை படைச்ச கடவுளை வணங்கணும்னு நீ சொன்ன, ஆனா நீ யார வணங்குறீ அது யார் கிடையாது, உன்னை படைச்ச கடவுள் இல்ல. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம், அப்ப நீங்களே பாருங்க தம்பி, அல்ல நீங்களே பாருங்க சார், நீங்களே பாருங்க பிரதர், உங்களை படைத்த கடவுளை நீங்கள் வணங்குகிறீர்களா அல்லது நீங்கள் படைத்ததை கடவுள் என்று வணங்குகிறீர்களா? இதான் பஞ்சிடறாங்க. அப்ப அவன் கரெக்ட், நீங்க சரியா தான் சொல்றீங்க, கரெக்ட் தான் இப்படின்னு ஈஸியா சொல்லிடுவாங்க. நம்மளை படைச்ச கடவுளை வணங்குறதுக்கு பேர நம்ம எங்கேயோ தான் வணங்கிட்டு இருக்கிறோம், கரெக்ட் தான் நீங்க சொல்லக்கூடிய பாயிண்ட் அப்படின்னு ஈஸியா சொல்லுவார்கள். இந்த ஒரு பாயிண்ட் நம்ம சொன்னோம்னு வைங்க, நியாயமா சிந்திக்க தொடங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் சில பேர் அழகா ஓபன் பண்ணி பேச தொடங்கிடுவாங்க, சில பேர் யோசிப்பாங்க, யாரா எதுவா இருந்தாலும் என்ன நடக்கும் உள்ள பித்ரா வேலை செய்ய தொடங்கிடும், அவன் மைண்ட் வேலை செய்ய தொடங்கிடும். அதுக்கப்புறம் ஒரு சில பேர் பேசும்போது சொன்னாங்க, இல்ல நான் இந்த கடவுளை வணங்கினா என்னன்னு அப்படி ஒரு பேச்சு வந்துச்சு. அப்ப பேசுற நம்ம அவர்கிட்ட சொன்ன கருத்து என்னவென்று சொன்னால், நீங்க உங்களை படைச்ச கடவுளை வணங்கவே இல்லையே, நீ மத்த கடவுளை வணங்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா செய்ய முக்கியமான மிஸ்டேக் என்ன, உன்னை படைத்த கடவுளை நீ மரியாதை கொடுக்கலையே, நீ வணங்கவே இல்லையே. கொஞ்சமாவது வணங்கி இருந்தா ஏதாவது பேசலாம், நீ வணங்காமலே இருந்தா எப்படி இந்த பாயிண்ட் கரெக்ட் தம்பி, இது கரெக்ட் தான், இப்படி யோசிக்கல அப்படின்னு சொல்றாரு. அப்ப உங்களை படைத்த உங்கள் இறைவனை நீங்க வணங்குறீங்களா, அல்லது நீங்கள் படைத்ததை இறைவன் என்று வணங்குறீங்களா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன செய்வாங்க, இல்ல இது ஒரு நியாயமான பாயிண்ட், இது கரெக்ட் தான். நான் இப்படிதான் ஒரு சவரோட இன்னொரு ஒரு டிரைவர் ஒரு சவரோட பேசிட்டு வரேன், அவர் சொல்ல இது ரொம்ப சிம்பிளான பாயிண்டா இருக்குது, இதை எல்லாரும் ஏத்துக்கலாம, ஏன் இதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, இப்படி ஏன்டா கேட்கிறாரு. சரிதா, அப்ப என்ன அர்த்தம் என்று சொன்னால், எந்த அளவுக்கு அந்த உள்ளத்துல இந்த லைன் ஆஃப் கொஸ்டின் சில பேர்ட்ட எல்லார்ட்டையும் இப்படி பாதிப்பு ஏற்படுத்தாரு, சில பேர்ட்ட ரொம்ப ஆழமான பாதிப்பு ஏற்படுது. அவங்க சொன்னாங்க, ரொம்ப இலகுவா இருக்கு, ரொம்ப கரெக்டா இருக்கு, இது ஈஸியா எல்லாரும் புரிஞ்சுக்கலாமே, இதை யாருமே மறுக்க முடியாது, இப்படி வரைக்கும் அவர் பேசுறாரு. இன்னொரு சகோதரர் எப்படி தெரியுமா பேசினாரு, நீங்க இது வரைக்கும் அந்த மூணு பாயிண்ட் சொன்னீங்க பாய், நம்ம பயிற்சி கொடுத்த மாதிரி இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் சூப்பரா இருந்துச்சு அப்படி அவர் திரும்பி சொல்றாரு. நம்ம பயிற்சி முடிச்ச சகோதரர்கிட்ட கேட்டால் என்ன செய்வாங்க, முதல் பாயிண்ட் என்னமோ சொன்னீங்களே ஆமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அவரு சம்மரைஸ் பண்ணி நம்மகிட்ட சொல்றாரு திரும்பி. நானே ஆச்சரியப்பட்டேன், எப்படி இது நடக்குது. அப்ப என்ன என்ன அர்த்தம், உள்ள வந்து சித்திரா ரியலி ஒர்க்கிங்னா, நம்ம அதை அந்த உணர்வு பூர்வமா நம்ம டீல் பண்ணி பழகணும்னு வைங்களேன், ஒவ்வொரு இடத்துல இந்த சித்திரா ஒர்க் பண்ணி நீங்க பார்க்கலாம், டவுட்டே கிடையாது. சும்மா ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் வந்து இல்ல இல்ல அந்த கடவுள் நாங்க பிரம்மான் சொல்றோம்னு சொன்னா, நம்ம என்ன சொல்லலாம், எல்லாரையும் படைத்த அந்த ஒரு இறைவன் யாரு, நாங்க அல்லான்னு சொல்றோமோ அவனை தான் நீங்க பிரம்மான் சொல்லிக்கலாம்னு கேட்டு பாருங்க, இல்ல அப்படி இல்ல இல்லன்னு வேற மாதிரி சொல்லி போயிருவாங்க. அப்படின்னா நீ அந்த படைத்த கடவுள் வணங்கலையே சிம்மா சிம்பிளா பிடிச்சலாம், நீங்க புரியா புரியா கேள்வி, நாங்க யாரும் அல்லான்னு சொல்றோமோ அவனை தான் நீ பிரம்மான் சொல்றியா, நீங்க யார பிரம்மான் சொல்லி அவனை தான் அல்லா சொல்லு சொல்லுது இல்ல, ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா உங்களுக்கு. நாங்க யாரும் அல்லான்னு சொல்றோமோ அந்த ஒரு இறைவன், எல்லாத்தையும் படைச்ச இறைவன் சொல்றோம்ல, உன்னையும் படைச்ச இறைவன், அவங்கள தான் நீ பிரம்மான் சொல்றியான் அப்படி சொன்னா அவன் என்ன செய்வான், இல்ல நாங்க வேற மாதிரி சொல்றோம்னு சொல்லி போறோம், அப்ப நீங்க ஈஸியா பேசி முடிச்சிடலாம். அப்ப அதுக்கு நிறைய இன்ஷா அல்லாஹ் குட்டி குட்டி டாக்டிக்ஸ் இருக்குது, எப்படி சைட்ல உள்ள விஷயங்கள் அணுகிறது. இப்ப ஏன் நான் அதை பேச விரும்பல அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு 90% என்ன செய்ய மாட்டீங்க, அப்படி ஒரு சூழலை சந்திக்க மாட்டீங்க, சிம்பிளா பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப இந்த சிம்பிளா பேசுறதுல நல்ல ட்ரைனிங் எடுத்துட்டா, நம்ம நல்லா பழகிட்டா, நமக்கு ஒரு நம்பிக்கை வருவது மட்டுமல்லாம, அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு என்ன செய்யும், ஈஸியா இருக்கும். அடிப்படையில் செஞ்சிடணும், ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும், சரிங்க தானே. இப்ப பெரும்பாலான மக்கள் வந்து கற்பனையில தயவு செய்து கேள்வி கேட்காதீங்க, இப்படி கேட்கும் அப்படி அவன் கேட்டான்னா, அப்படி கேட்கும் இப்படி கேட்டானா, கேட்க மாட்டான். நீங்க பேசி பாருங்க, நீங்க இங்க பேசி பார்த்தா அப்படி கேட்க மாட்டாங்க, இல்ல அப்படி ஏதாவது இட கூடமா கேட்டா நீங்க என்ன கேட்டீங்கன்னு யோசிச்சு பார்க்கணும், கேள்வி கரெக்டா கேட்டீங்களா, சீக்வன்ஸ் கரெக்டா கொண்டு போனீங்களா, கரெக்டா. இதை கொஞ்சம் நம்ம திரும்ப அனலைஸ் பண்ணி பார்த்தா நம்ம புரிஞ்சுக்கணும், புரிந்து கொள்ளலாம். இது ஒரு விஷயம். இப்ப ஒரு சீக்வன்ஸ் நம்ம பேசியிருக்கோம், என்ன
சீக்வன்ஸ்,
இது ஒண்ணு, அடுத்து வந்து படைத்த இறைவன் ஒருவன், உங்களை படைத்த உங்கள் இறைவனை மட்டும்தான் நீங்க வணங்க வேண்டும், ஓகேயா. அப்ப நீங்க இப்ப என்ன செய்யறீங்க, உங்களை படைச்ச இறைவனை வணங்குறீங்களா, இல்ல நீங்க படைச்ச இறைவன் வணங்குறீங்களா? அப்ப நம்ம என்ன சொல்றோம், அப்ப சில பேர் என்ன செய்வாங்க, நம்ம அல்லது நம்மளும் அவங்கள்ட்ட பேசலாம், இதை கண்டினியூ பண்ணி போறதா இருந்தா, படைத்த இறைவனை விட்டுட்டு மற்றவங்களை வணங்கினா என்ன பிரச்சனை? இப்ப இறந்த பிறகு வெற்றின்னு ஒண்ணு இருக்கு, அதான் சொர்க்கம்னு சொல்லுவாங்க. இந்த சொர்க்கத்தை யார்ட்டு இருந்து வாங்கணும், அவன் சும்மா அவர்ட்ட கேட்டு பாருங்களேன், இந்த சொர்க்கம் உங்களுக்கு யார் தரணும்னு கேட்டுங்க, படைச்ச இறைவன் தரணும். அப்ப படைச்ச இறைவன் சொர்க்கம் தரணும்னா, நீங்க வேற யாரையும் வணங்கிட்டு படைச்ச இறைவன் போய் சொர்க்கம் கேட்டா அவன் தருவானா, தரமாட்டான். அவன் சொல்லுவான், யாரை வணங்கினா அவன்கிட்ட போய் கேட்டுக்கணும்னு சொல்லுவான், கரெக்ட் தானே. அப்ப சொர்க்கத்தை யார்ட்ட வாங்கணும், அவன் தானே வணங்கணும். சும்மா இப்படி சிம்பிளா சொல்லி பாருங்க, கரெக்ட் தான் நீங்க சொல்றது, அவன் சேர்ந்தான் கரெக்ட் தான் அப்படின்னு ஒத்துக்குவாங்க ஈஸியா. நம்ம காம்ப்ளிகேட்டாக சொல்லக்கூடாது, நான் சொல்லுறது புரிஞ்சுக்கிறீங்க, தாவால் என்ன செய்யக்கூடாது, காம்ப்ளிகேட்டாக பெரிய பெரிய தத்துவ ஞானத்தையெல்லாம் போட்டு குழப்பிடவே கூடாது, சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும், கிளியரா. இது வரைக்கும் ஓகே, இது எஃபெக்டிவான ஒரு சீக்வன்ஸ், இதுவே நிறைய பேர் வேலை செய்ய தரும். இந்த எண்டு வரைக்கும் வந்தாலே நிறைய பேர் நிறைய ஓப்பனிங் கொடுப்பாங்க அவருக்கு, ஆமா சரிதான் இது கரெக்டு நான் ஒத்துக்கிறேன் போறேன் அப்படி வந்துடும். சில பேர் இனிமே வந்து நான் வந்து என்னை படைச்ச இறைவனத்தில் யாரையும் வணங்க மாட்டேன், எனக்கு ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு, இனிமே நான் பிரைவேட்டா உட்காந்து என்னை படைச்ச இறைவனை வணங்குவேன், நான் அந்த இதுக்கெல்லாம் பண்ண மாட்டேன், மற்ற சிலைகளை வணங்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க சில பேர். அதில் நம்மளே சொல்லலாம், அப்ப இது உங்களுக்கு தெளிவாச்சுன்னா நீங்க என்ன செய்யக்கூடாது, உங்களை படைச்ச இறைவனை மட்டும்தான் வணங்கணும், நீங்க படைச்சதை என்ன செய்யக்கூடாது, வணங்கினா தப்பு, இதை புரிஞ்சுக்கிறீங்க தானே. அப்ப அதை என்ன செய்யலாம், அவாய்ட் பண்ணலாம்ல, ஆமா கரெக்ட் புரியுது, இனிமே நான் அதை கவனமா இருப்பேன், இப்படி சிம்பிளா சொல்லிடுவாங்க. இப்படி எல்லாம் ஒரு அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துலாம், இது எவ்வளவு நேரத்தில் பண்ணலாம், 5 நிமிஷத்துலயே பண்ணிடலாம் ஈஸியா, 3 நிமிஷத்துல பண்ணலாம், நம்ம பேசுறதை பொறுத்து. இந்த சீக்வன்ஸ் நல்லா தெரிஞ்சாலே நீங்க 90% ஒரு 70-80% தாவா செஞ்ச மாதிரி தான், இது அழகா நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஒரு பாரதூரமான கருத்தை பதிவு செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தாவா பண்ணாட்டி கூட தேடுறவன் என்ன செஞ்சிருவான், அவனே தேடி போய் என்னன்னு பாத்துருவான், என் மனசுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுனால. இந்த இவ்வளவு எஃபெக்டிவா நீங்க பயன்படுத்திடலாமா? தாவா காலத்தில் ஒரு சவர் வந்தா சரளமா இந்த ரூட்ல பேசிடலாமா? அப்ப பேசும்போது அவர் எங்க கொண்டு போவாரு? ஆமா இருந்தாலும் அங்க வந்து உங்க முஸ்லீம்கள் அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா உடனே என்ன செய்யுது? ஆமா கரெக்ட் தான் சொல்லி நேரம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடக்கூடாது. நீங்க என்ன செய்யணும் அப்ப? அப்ப சொன்னா கரெக்டுமா, நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம அதை பேசுவோம். இந்த பாயிண்ட் உங்களை படைத்த அப்படின்னு சொல்லி அங்க போயிடும். நம்ம போட்டு அதை ஓகே சொல்லி கிளியர் பண்ணி கிளியரா கிளியரா சொல்லி அதை அழகுப்படுத்தி முடிச்சுட்டு தான் மற்ற விஷயத்த பேச போகணும். நம்ம மக்களுடைய இது என்னன்னு சொன்னா உன்னை பேச தொடங்குவாங்க, அப்புறம் இங்க கூப்பிட்டு அங்க போயிருவாங்க, அங்க கூப்பிட்டு அங்க போயிருவாங்க, இங்க போய் முட்டி நிப்பாங்க, அப்புறம் மெயின் மேட்டர் விட்டுருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் தாவா பண்ண போனாங்கன்னு, ஒருத்தர் அழகா பேசிட்டே வருவாரு, அவர் கிளீனா ஒரு ஓபனிங் கொடுத்து அவர் வெளியே போயிருவார் பேசுறவர், திரும்ப அவரை பிடிச்சிக்கிட்டே வரணும் பழையபடி லைனுக்கு. ஏதாவது இந்த கோழி பழையாத்த கூட்டில் அடைப்பாங்க பாத்தீங்களா, இப்படி 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 கொண்டு கிட்ட போகும்போது லாஸ்ட்ல ஃபோன் கத்தி விட்டு அது பறந்து போயிடும். பழையபடி முதலே இருந்து கோழி பிடிச்சிட்டு வரணும். அப்ப அடைக்க ஒரு ஆள் போனா நம்ம ஃப்ரீயா விடணும், அடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வரை நம்மளுடைய தத்துவத்தை எல்லாம் பேசணும். புரியுதா உங்களுக்கு? அது கரெக்டா எப்ப முடிய போவோம் அந்த சமயத்தில் கோழி போட்டுவாங்க. அப்ப ஒரு ஆள் சீக்கிரம் அழகா பேசிட்டு போனா நம்ம என்ன செய்யணும்? பேச வாட்ச் பண்ணி அவரை முடிக்க விடணும். அதுக்கப்புறமா நம்ம பிரைவேட் என்ன செய்யலாம், ஒரு ப்ராப்பரான இடத்துல என்ட்ராடம்னா நம்ம பேசலாம். அப்பந்தான் எஃபெக்டிவா பயனுள்ள முறையில ஒரு மெசேஜ் ஒரு ஆளுக்கு கொடுக்க முடியும். இது முக்கியம். ஓகே, இது கிளியரா?